மனிதநாணத்தின் பல தீமைகளை பார்க்க நேர்கின்றது, கேட்க நேர்கின்றது, தவறு என்று உணர முடிகின்றது. உணர்ந்த பின் அதை தூய்மைப்படுத்தும் மனம் நமக்கு இருந்தாலும் அதை தூய்மைப்படுத்தாது விட்டுவிட்டால் இரத்தமே அசுத்தமாகின்றது. விஷத்தின் அணுக்கள் நமக்குள் அதிகமாக பெருக்கின்றது. நமக்கு முடியாது போய்விட்டால் விஞ்ஞான அறிவு கொண்டு அவர்கள் அந்த இரத்தத்தில் உள்ள பரிசீலித்து இது எதனால் இது அதற்கு பல திரவங்களை விட்டு பரிசீலிக்கின்றனர். வெளியிலே இது எதற்கு இறக்கின்றது, இது எதனால் ஊட்டப்போம்பது, மற்றது எதிர்ப்பு நிலை உருவாகின்றது என்ற நிலையை அறிந்த பின்தான் நாம் இரத்தங்களில் இந்த வைரஸ்களுக்கு தக்க மற்ற மருந்துகளை இரத்தங்களில் செலுத்துகின்றனர். அப்படி இரத்தங்களில் செலுத்தினாலும் அந்த வைரஸ்கள் பலவீனம் அடைந்து உடல் நலமாகின்றது. அதே சமயத்தில் இந்த இரத்தத்தை சுத்திகரிக்கும் அந்த உறுப்பை உருவாக்கிய அணுக்களோ இறை கொன்ற உணர்வுகளே அதே இரத்தத்துடன் பிரிக்கப்படும் போது நமது கிட்னிக்கு என்று சொல்லக்கூடிய உணர்வுகள் அந்த உறுப்புகள் செயலற்று திணறுகின்றன. உப்பையோ சளியவோ சர்க்கரையோ இதை பிரிக்கும் தன்மை இழந்து விடுகின்றது. அப்படி பிரிக்கும் தன்மை இழக்க செய்தால் சுத்திகரிக்கும் கிட்னி ஃபெயிலர் ஆகிவிடுகின்றது. அப்ப இயக்கப்படவில்லை என்றால் விஞ்ஞான அறிவு கொண்டு அது ஒரு வாரத்துக்கு தூரமும் மற்றதை இரத்தத்தை எந்திரத்துக்குள் செலுத்தி அந்த அது கழிவாகும் விஷத்தன்மையை மாற்றிக்கொண்டே உள்ளார்கள். ஆக நாம கெட்ட அணுக்களுக்கு ஆகாரம் செல்லாதபடி தடுத்தும் நிறுத்துகின்றன அந்த வைரஸ்களை உருவாக்காதபடி. ஆகவே இதை போல விஞ்ஞான அறிவு கொண்டு மனிதன் சிறிது காலம் வாழ முடியும். ஆக செல்வம் தேடி அதிகமாக இருந்தால் அந்த செல்வத்தை வைத்து சிறிது காலம் இந்த உடலை வளர்க்க முடிகின்றது, வளர்க்கின்றனர். பின் இதை விஷத்தை முறிக்கும் மற்ற வைரஸ்களை கொன்றாலும் நமது கிட்னி சில உறுப்புகள் மாறிவிடுகின்றது. இதே சமயத்தில் கல்லீரழந்த நிலையில் இந்த விஷத்தன்மை அதுவும் செயல் இழந்த நேர்கின்ற அது வீக்கமாகிவிடுகின்றது. இப்படி ஒவ்வொரு உறுப்புகளாக மாறி 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 கடைசியில் மனிதன் எத்தனையோ உழைப்புகள் வந்து ஒருத்தரை ஏமாத்துறோம் மற்ற ஏதோ செய்கின்றோ எப்படி வாழ வேண்டும் என்று செல்வங்களை குவித்து வைத்தாலும் அந்த செல்வங்கள் அதன் வைத்து சிறிது காலம் நாம் வாழ்வதற்குத்தான் பயன்படுகின்ற இப்படி பாரினாலும் அந்த விஷத்தின் அணுக்கள் அந்த வைரஸ்கள் மீண்டும் மீண்டும் உற்பத்தி ஆகி கொண்டேதான் இருக்கின்றது, குறைக்க முடியவில்லை. அதற்கு எதிர்ப்பான மருந்துகளை கொடுத்தால்தான் அது தனி என்று இப்ப சக்கரை சத்து என்று வைத்துக் கொள்வோம் முழுமையாக மாற்ற முடிகின்றதா, இரத்த கொதிப்பு என்று வைத்துக் கொள்வோம் முழுமையாக மாற்ற முடிகின்றதா, சளி என்ற நிலைகள் வருகின்றது முழுமையாக மாற்ற முடிகின்றதா. ஆகவே நாம் எடுத்துக்கொண்ட இது எதிர்ப்பு சக்திகளை கொடுத்து அதை அப்பப்போ இந்த மனிதன் வாழ்க்கையிலே பொருளை வைத்து நாம் சமாளித்துக் கொள்கின்றோம். அந்த தேடி செல்வத்தின் தன்மை கொண்டு நாம் இப்ப சமாளித்துக் கொண்டாலும் இப்ப நாம் செல்வம் தேடும் போது பிறருக்கு துயரங்கள் உருவாக்குற எத்தனையோ வகையான தொல்லைகளை கொடுக்கின்றோம். அவர்கள் நாம் பார்க்கப்படும் ஒருத்தர் காசு கொடுக்காம கொடுத்துறோம் அல்லது ஒருத்தனை ஏமாற்றிடுறோம், ஒருத்தன் இப்படி பேசுறானுங்கிற நிலைகளை சொல்றோம். அவன் நினைச்சுதான் கடுமையான வேதனை படித்த உணர்வின் தன்மை வெளிப்படுத்துகின்றான். அந்த உணர்வெல்லாம் நமக்குள் வருகின்றது. பார்க்கலாம் பலருடைய பகைமைகளை பெற்றுக்கொண்டோர் அனைவரும் இந்த இரத்த நாணங்களில் எவ்வளவு சீர்கேடான நிலைகள் உருவாகின்றது. தேடி செல்வத்தை கொண்டு இந்த நோயை நாம் மாற்றிக்கொண்ட முடிந்தாலும் நீடித்த நாள் வாழ முடிகின்றதா? அதே சமயத்தில் தெய்வத்தின் பெயரால் சொல்லி நான் தெய்வம் எனக்குண்டு என்று சொன்னாலும் அதன் வழியில் வந்தவரும் நீடித்த நாள் இருக்கின்றனரா? அதே சமயத்தில் நாம் இப்ப சொல்றோம், நீ இப்படி சொல்றீங்க, இந்த தியானத்தில் வளர்ந்தவர்களும் இந்த உயிரோடு இருக்கின்றனரா என்று கேள்வி கேட்கலாம். ஆக நாம் புழுவிலிருந்து மனிதனாக வரும் வரையிலும் தனக்குள் கொடுமையான விளைவுகளிலிருந்து தப்பிக்க வேண்டும் என்ற உணர்வுகளை நுகர்ந்து நுகர்ந்துதான், எந்த உணர்வு அந்த உடலிலிருந்து நுகர்ந்ததோ அந்த வலிமையின் உணர்வுகள் நாம் சொல்றோமே இந்த வைரஸ் என்று. இதே போல புது புது அணுக்களும் உருவாக்கி அவன் உடலின் தன்மை இதே போல மாற்றப்பட்டு அது இறந்துவிட்டார் என்றால் அதன் உடல் நலிகின்றது, உற்று பார்த்த அந்த உடலின் வலிமையையும் நுகர்கின்றது. இவை அதிகமாகப்படும்போது அந்த உணர்வு கொப்ப இந்த உடல் இறக்கின்றது, இதன் உணர்வு அதுக்கு இரையாகின்றது. அதன் வலுவான பின் இந்த உயிர் வெளியே வரப்போகும்போது எதன் உணர்வு இந்த உடலில் வளர்த்ததோ அந்த உணர்வின் ஈர்ப்பாக சென்று அதன் உடலுக்குள் எதை வலுவானதோ அது உடலுக்குள் அழைத்து சென்று இந்த உயிர் அந்த உடலாக மாற்றுகின்றது. இப்படித்தான் நாம் வந்தோம். பல கோடி தீமைகளிலிருந்து விடுபடும் உணர்வுகளை பெற்று பல பரிணாம வளர்ச்சி அடைந்து ஒவ்வொரு உடலையும் பாதுகாக்கும் உணர்வு அந்த உடலில் ஏற்பட்ட இந்த உணர்வின் துணை கொண்டுதான் அது விளைந்து பரிணாம வளர்ச்சி அடைந்தோம் என்றதுதான் மகாபாரத போர். இன்றும் மனிதனுக்குள்ளும் இதே போல மகாபாரத போர் நடக்கின்றது. ஏனென்றால் நம் உடலுக்குள் எத்தனையோ வகையான உணர்வுகள் நமக்குள் உண்டு. உதாரணமாக அடுத்தவன் யாரோ, ரெண்டு பேர் சண்டை போடுறாங்க, அயோக்கியத்தனம் பண்றாங்கயா, இந்த உணர்வை நுகர்றோம், அந்த உணர்வுகள் இரத்தத்தில் கலக்கின்றது. ஆனால் அவன் செய்த அதே தீமையின் உணர்ச்சிகளை தூண்டி அது உணவாக எடுத்து வளர தொடங்குகின்ற. நாம் எப்படி செடிகொடிகளின் மற்ற செடிகளின் செல்களை எடுத்து இதோடு இணைத்து புது புது செடிகளை உருவாக்குகின்றோமோ, இதை போல நாம் பிறர் செய்யும் தீமைகளெல்லாம் இந்த உணர்வுகள் எடுத்து நாம் இரத்தங்களில் கலக்க கலக்க அதன் வளர்ச்சி பெற்றுக்கொண்டே உள்ளது. இப்ப நாம் மனிதனாக இருக்கிறோம் தெரிந்து கொள்ளுகின்றோம். மற்ற உயிரினங்கள் தான் எதிரிகிட்டிருந்து தப்ப வேண்டும் என்றால் அதன் வலுவான உணர்வுகள் நுகர்கின்றது, அறிகின்றது. ஆனால் அது இரத்த நாணங்களில் பெருகின்றது. பின் இதை போல அது உடல்ல புது புது வைரஸ்கள் ஆகின்றது, அதன் கரும் முட்டைகளும் பெருகின்றது. பின் இந்த உயிரின் தன்மை அந்த உடலை விட்டு வெளிவரும்போது அந்த கரும் முட்டையுடன் தான் இந்த உயிரான்மா வெளிவருகின்றது. தான் உயிர் ஆன்மாங்கிறது, உயிரோடு சேர்த்து இந்த உடல் வெளித்த ஆன்மா வெளிவருகின்றது. எந்த உயிரால் அந்த உடலில் வளர்க்கப்பட்டு எதன் அதிகமோ அதன்படி இந்த உயிர் வெளியில் வரப்படும் போது அந்த உணர்வு கொப்பம் மாற்று உடல்களை உருவாக்குகின்றது. இது யார் செய்தது? அந்த உடலில் நுகர்ந்த உணர்வு கொப்ப எது அதிகமோ அதற்கு தக்க அந்த உணர்வின் உறுப்புகளை மாற்றி இன்று ஆடா இருக்கிறது என்றால் நாளை ஓநாயாக மாற்றுகின்றது. இன்று ஆடாக இருக்கிறத புலியை உற்று பார்த்து அந்த உணர்வின் தன்மை எடுத்தால் அது புலியாக மாறுகின்றது. இந்த ஒரு நரியை பார்த்து அது உணர்வின் தன்மை எடுத்தால் அடுத்த அப்படி இந்த இதே ஆடு அதன் நிலைக்கு மாறுகின்றது. ஆனால் ஆடு ஒன்றுதான், அதன் வாழ்க்கையில் புலியை அதிகமாக உற்று நோக்கி அதிலிருந்து தப்ப வேண்டும் என்ற உணர்வை கலந்தால் அந்த இரத்தத்தில் அது பெருகி அதன் வெளிக்கொண்டு எது அதிகமோ அதற்கு தக்க மாறுகின்றது. இப்படி இந்த உயிர் எதை நுகர்ந்ததோ அதற்கு தக்க ஆத்மாவை படைக்கும், இந்த ஆத்மாவுக்கு தக்கவாறு உடலின் அமைத்து அந்த உடலின் அமைப்ப அந்த உணர்ச்சிகள் அதை இயக்கி அதன் வழியில் தான் வாழ்ந்து கொண்டே இருக்கின்ற என்பதனை நாம் தெளிவாக தெரிந்து கொள்கிறோம். ஏனென்றால் விஞ்ஞானிகள் நிரூபிக்கின்றனர். நாம் சித்த வைத்தியத்தின் நிலையில் எடுத்துக்கொண்டாலும் பலர் தாவர இனங்களை எடுத்துக்கொண்டாலும் பல தாவர இனங்களில் கடும் விஷம் கொண்ட தாவர இனங்கள் உண்டு. இப்போ உதாரணமாக நாம் உணவாக உட்கொள்ளும் இந்த உணவுக்குள்ளும் சிலருக்கு சில கீரை வகைகளை சாப்பிட்டால் உடனே பேதிக்காகும், சிலருக்கு இந்த கீரை இதைகளை சாப்பிட்டால் அவருக்கு மன உறுதி கிடைக்கின்றது. இப்ப நாம் தானியங்களில் எடுத்துக்கொண்டால் சிலர் சோளத்தை சாப்பிடுகின்றன, அவர் உடலுக்கு நல்ல வலிமையாகின்றது. சிலருக்கு அந்த சோளத்தை சாப்பிட்டால் சொறி சிறங்கு வருகின்றது. சிலர் இந்த கம்பை உணவாக உட்கொள்ளுகின்றனர். அந்த கம்பை உணவாக உட்கொள்ளும் போது அதன் நாளடைவில் அதனுடைய விஷத்தின் தன்மை மனிதனை செவிடாக்கி விடுகின்றது. உணர்வின் ஒளி அலைகளை அதை இழக்கும்படி செய்து விடுகின்றது. இந்த உணவுக்குள்ளுக்கே இத்தனை மாற்றங்கள் இருக்கின்றன. இன்னைக்கு கம்பு சில பேர் சுருஷ காலையில எல்லாம் நல்லா இருக்கும், இந்த வெய்ய காலத்தில் சாப்பிடுவாங்க, சிலருக்கு ஒத்துக்கிடும், சிலருக்கு செடி செவிடாகிவிடும், காதுகளில் நீராக வடியவும் தொடங்கிவிடும். இதெல்லாம் இந்த உணவு பழக்கங்களையும் காரணம். இது மாற்றுவதற்கு நாம் எந்தெந்த உணர்வை அதிகமாக உணவாக உட்கொண்டோமோ அதற்கு தக்க நம் உடல்ல அணுக்களும் பெருகுகின்றது. ஆக உணவுகளில் மாற்று உணவுகள் எடுத்தால் எதிர்ப்பு நிலை வருகின்றது. இதே போல பருப்பு வகையில் எடுத்துக்கொண்டால் ஒவ்வொரு பருப்புக்கும் ஒரு விதமான வாய்வு உருவாக்கும் உணர்ச்சியின் வலு ஜாய்ச்சி உண்டது. ஆனால் ஒவ்வொரு பருப்பிற்கும் அந்த வாய்வு உற்பத்தியாக இந்த உணர்ச்சியின் வேகத்தை கூட்டக்கூடிய சக்தி இருக்கின்றது. ஆனால் ஒரு சிலருக்கு இந்த பருப்பை சாப்பிட்டால் ஏப்பம் அதிகமாவதும் கைகால் சோர்வடைகிறதும் பல வித்தியாசமான நிலைகளை உருவாக்குகின்றது. இதே போல பல கீரை வகைகளை சாப்பிட்டாலும் சிலருக்கு ஏற்றுக்கொள்வதில்லை. இதே போல ஒரு மனிதன் ஒன்றை பயன்படுத்தினாலும் மற்ற மனிதனுக்கு இது பயனற்றதாக போகின்றது, எதிர்ப்பு நிலையும் வருகின்றது. இப்போ ஒரு கீரையை நாம் உணவாக உட்கொண்டால் நாம் இரத்தத்தில் கலந்த பின் நம் உடல் உள்ள அணுக்களையும் சேர்க்க நேர்கின்றது. நம் உடல் உள்ள அணுக்களையும் சேர்த்து விட்டால் எந்த கீரை சத்தை இந்த விற்று அது எடுத்து வளர்கின்றதோ அதன் சத்து காற்றிலே செல்வதை நுகர்ந்து அதை நுகரக்கூடிய செய்யக்கூடிய இந்த சக்தி உண்டு. அப்ப நாம் நுகரப்படும் போது நம் உயிரிலே பற்று நம்மை அறியாமலேயே பல வேதனைப்படக்கூடிய நிலைகள் இருக்கின்றன. இதெல்லாம் நாம பயிற்சி மூலம் என்றால் இதையெல்லாம் நாம் தெரிந்து கொள்வது நல்லது. நாம் ஒரு கீரையோ மற்றதோ நம்மளுக்கு ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் உடனே அதை நிறுத்தி பழகுதல் வேண்டும். அடுத்து இதனுடைய நிலைகள் எப்படி என்று நாம் தியானத்தை கூட்டி நாம் துற நட்சத்திரத்தின் உணர்வை அதிகமாக நாம் சேர்த்து நம் உடலில் வரப்படும் போது இந்த கீரையும் கூட நமக்கு ஏற்றுக்கொள்ளும்படி செய்யலாம். ஏனென்றால் நாம் தங்கத்தில் திரவத்தை ஊற்றினால் எப்படி செம்பும் பித்தளையை மாற்றுகின்றதோ இதே போல எதிர்ப்பு நிலைகளை துருவ நட்சத்திரமான அகஷியின் துருவனாகி துருவ நட்சத்திரமானதனால் அதனின்று வெளிப்படும் உணர்வினை இந்த சூரியன் கவர்ந்து இங்கே காற்றில் வைத்திருப்பதனால் அதை நீங்கள் பெறச் செய்வதற்குத்தான் இப்படியெல்லாம் வரிசத்தை பரிசீலனை.